கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 25 அத்தியாயம். அந்தஸ்து. எதிரே நிற்பது யார்? சோழ நாட்டு மணிமகுடத்தை சூடிக்கொள்ளப் போகும் இளவரசரா? இந்த நாட்டு மக்களின் மனம் கவர்ந்தவரா? அனைவர் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டவரா? யார் நிற்கிறார்கள்? இரு கரங்களிலும் சலசலவன ஓடும் ஆற்று நீரை அள்ளி நிற்கின்றாரே, அவர் அந்த ரத்தின வியாபாரிதானா? என் உள்ளத்தை குளிர் வைக்க நீரெடுத்து நிற்கிறாரா? என் தீரா துயர் துடைக்க வந்து நிற்கிறாரா? என்னை தேடித்தான் வந்து விட்டாரா? இந்த ஏழையை இன்னும் நினைவில் வைத்துக் கொண்டு காண வந்து விட்டாரா? அப்படியிருந்தால் நான் பெரும் பாக்கியசாலிதான். இந்த உலகில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவள்தான். ஆனால் அவர் என்னை தேடி வந்திருக்க மாட்டார். அரச காரியம் எவ்வளவோ இருக்கும், அதற்காக போகும் போது இங்கே ஆற்றங்கரையில் இளைப்பாற தங்கியிருப்பார். ஊழ்வினை சந்திக்க வைத்திருக்கும். இன்பவள்ளி இப்படித்தான் எண்ணினாள். அவள் விழிகளை தாழ்த்தி கொள்ளவில்லை. இன்பவள்ளியின் இரு விழிகளும் அருண்மொழியின் விழிகளும் நேருக்கு நேர் சந்தித்தன. அருண்மொழியின் உள்ளத்தில் ஏற்பட்ட பரபரப்பை அவர் விழிகள் வெளிப்படுத்தின. இன்பவள்ளிக்கு ஏற்பட்ட திகைப்பை அவள் விழிகள் புலப்படுத்தின. மானின் மருட்சியை அப்பார்வை வென்றது. தன்றின் இயக்கத்தை அப்பார்வை வென்றது. இன்பவள்ளியை நோக்கி அருண்மொழி மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்தார். இன்பவள்ளியை அதோ அவர் நெருங்கிவிட்டார். அவள் கரங்களை பிடித்துக் கொண்டு அவளை சந்தித்த கழிப்பை அவர் வெளியிடக்கூடும். அவள் விழிகளில் ததும்பும் நீரை மெல்ல துடைக்கவும் முயலலாம். இன்பவள்ளி திரும்பிவிட்டாள். வந்த வழியே திரும்பி மெல்ல சென்றாள். அவள் மின் சீரடிகள் மெல்ல மெல்ல மணலில் பதிந்தன. அவள் குடத்தை சுமந்திருக்கும் அழகும், அவள் இடை அசையும் அழகும், அவள் வழக்கரம் அவள் நடைக்கு ஒப்ப வீசுவதும் அருண்மொழியை ஒரு கணம் வியக்க செய்தன. ஒரு கணம் நின்ற அருண்மொழியும் மெல்ல மெல்ல நடந்து இன்பவள்ளியை தொடர்ந்தார். இன்பவள்ளி, இன்பவள்ளி என்று அவர் உதடுகள் மெல்ல அசைந்தன. ஒருவித நாணமும் அச்சமும் அவரை வந்தடைந்தன. காட்டு மயிலென ஒயிலாய் நடக்கும் ஒய்யாரம் கண்டு அவரிடமிருந்து பேச்சு எழவில்லையா? எதிர்பாராத விதமாக அவளை சந்தித்ததால் வாய் பேசவில்லையா? இன்பவள்ளியின் நடையின் அசைவில் ஒரு பொருள் புதைந்திருந்தது. ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகள் பேச நினைத்த அவள் நெஞ்சம் ஏனோ அமைதியை விரும்பியது. காண வேண்டும், காண வேண்டும் என்று துடித்து அவரை கண்டுவிட்டதால் அவள் இதழ்கள் பேசாதிருந்து விட்டனவோ? வருகிறேன் என்று கூறி சென்ற அவர் முல்லைத்தீவுக்கு வராது போய்விட்ட கோபம் அவளை ஊமையாக்கியதோ? சோழ நாட்டு இளவரசர் என்று சொல்லாமல் வணிகர் போல் நடித்ததால் எழுந்த சினம் இப்போது வந்து மௌனமாக நின்றதோ? இன்பவள்ளி மணல் மேட்டை கடந்து கரையேறிவிட்டாள். அருண்மொழியும் பின்தொடர்ந்தார். இன்பவள்ளி என்று அருண்மொழி அழைத்தார். இன்பவள்ளி உடனே மறுமொழி கூறவில்லை. அருண்மொழி மீண்டும் இன்பவள்ளி என்று அழைத்தார். இந்த வார்த்தை அவள் செவிகளில் மட்டுமே வீழ்ந்தன. இன்பவள்ளி மெல்ல மௌனத்தை கலைத்தாள். ஹம் என்ற ஒளி அவள் செவிதழில் பிரிந்து வந்தது. அவளிடமிருந்து வந்த குரலா? இல்லை இல்லை, எங்கிருந்தோ குயில் அப்படி கூவியிருக்க வேண்டும். மணிப்புறா ஒன்று குரல் எழுப்பி இருக்க வேண்டும். இன்பவள்ளி மெல்ல நடந்தாள். அருண்மொழியும் நடந்தார். சரக்கொன்றை மலர் கொத்தி எடுத்து அந்த மலரை அருண்மொழி இன்பவள்ளி மீது தூவினார். இன்பவள்ளி திரும்பி பார்த்தாள். ஆஹா, அந்த பார்வையில் காவியம் புதைந்திருந்தது. அந்த பார்வையிலே கவிஞன் வர்ணிக்க முடியாத பொருள் புதைந்திருந்தது. அங்கே நெடிந்துயர்ந்த ஒரு மரம் இலைகள் பல நீட்டி குளிர்நிழலை தந்து கொண்டிருந்தது. இனிய மனம் மரத்தை நெருங்குவதற்கு முன்பே ஏற்பட்டது. கரும் சிவப்பும் மஞ்சளும் பச்சையுமாக வர்ண விசித்திரங்களையும் தன்னிடம் கொண்டிருந்த மலர்கள் மரத்துக்கு ஆடையிட்டார் போல் விளங்கிட அவற்றுள் ஒரு மலர் மட்டும் அவரது கவனத்தை பெரிதும் ஈர்த்தது. வண்ணத்தில் மட்டுமின்றி அமைப்பிலும் அது மற்ற மலர்களில் இருந்து மாறுபட்டு விளங்கியது. அந்த மலரை கண்ட உடனேயே மதிப்பும் மரியாதையும் எழுந்தன. நாகம் குடைபிடித்து அதன் அடியில் சிவபிரான் லிங்க வடிவில் இருப்பது போன்ற அமைப்பு. அருண்மொழி இரண்டு மலர்களை பறித்தார். அவரது நீள் கரங்களில் அம்மலர்கள் திகழ்ந்தன. ஒரு முறை மலரை பார்த்தவாறு இருந்த அருண்மொழி மறுகணம் நடந்து கொண்டே இன்பவள்ளியின் குழலில் சூட்டினார். இன்பவள்ளி மீண்டும் திரும்பி பார்த்தாள். கூந்தலிலே அருண்மொழியின் கரம் பட்டதால் புதுவித ஒளி உலகெங்கும் பரவியது. குழலிலே அழகாக அமைந்த மலரின் அழகு அருண்மொழியை கவர்ந்தது. இன்பவள்ளி, உன் கூந்தலிலே இந்த மலர் அமர்வதால் இந்த மலர் மேலும் அழகு பெறுகிறது என்று அருண்மொழி கூறினார். இன்பவள்ளி தனக்குள்ளே நகைத்துக் கொண்டாள். இளவரசர் மாவீரர் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர் சிறந்த புலமை வாய்ந்தவராகவும் இருக்கின்றார். பிரிந்தவரை மீண்டும் காணும் போது அவர்களின் நலன் கேட்டு அறிய முற்படுவாரா? இதுபோல் வர்ணிக்க தொடங்கிவிட்டாரே, இதயத்தில் ததும்பி நிற்கும் உணர்ச்சி கவிதையாக வருகிறதோ? இன்பவள்ளி ஏதும் பேசாமல் சொல்வதையும் திரும்பி பார்த்துவிட்டு நடந்து செல்வதையும் கண்ட அருண்மொழி சற்று விரைந்து சென்று இன்பவள்ளியின் முன் நின்று, இன்பவள்ளி, என் மீது உனக்கிருந்த கோபம் காரணமாக மௌனமாக விளங்குகிறாயா இன்பவள்ளி? உன்னை தேடி இதோ வந்துவிட்டேனே இன்பவள்ளி, பேசு. உன் பவழவாய் திறந்து பேசு. உன் இதயத்தில் குமரி நிற்கும் சொற்களை எல்லாம் தொடுத்து பேசு. உன் இனிய குரல் கேட்டு எவ்வளவு காலமாகிறது? உன் முக உணர்ச்சிகளைக் கண்டு எவ்வளவு காலமாகின்றது? பேசு இன்பவள்ளி, பேசு என்று அருள்மொழி உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். இன்பவள்ளி பேசவில்லை. அவள் விழிகள் பேசின. அவர் இதழ் அசைவு எத்தனையோ செய்திகளை கூற முயன்றது. தன் நெற்றியிலே வந்து தவழ்ந்த கேச கற்றைகளை மெல்ல ஒதுக்கிய போது அந்த காந்தாள் விரல்கள் பேசின. அருண்மொழி இன்பவள்ளியை மிக நெருங்கி அவள் கரங்களை பிடித்து, இன்பவள்ளி, உன் உள்ளம் நான் அறிவேன். உனக்கு இவ்வளவு இடர்கள் தோன்றியும் அதை தீர்க்க முடியாது இந்த நாட்டிலே உழவி வந்தேனே, அதற்காக நீ எவ்வளவு வருந்து இருப்பாய் என்று நான் அறிவேன். இன்பவள்ளி அருண்மொழியின் கரங்களில் இருந்து மெல்ல தன் கரங்களை விடுவித்துக் கொண்டு அங்கிருந்து சற்று நகர்ந்தாள். அவள் அருகே அவள் மிக விரும்பும் மான் குட்டி வந்து நின்றது. அது அவளை உற்று நோக்கியது. இன்பவள்ளி இடுப்பில் இருந்த குடத்தை கீழே வைத்துவிட்டு மான்குட்டியை எடுத்து அணைத்து, உன்னை இன்று கவனிக்கவில்லையாடா என் ராஜா என்று கொஞ்சி பேசி அருகிலிருந்து இளம் புற்களை கிள்ளி கொடுத்தாள். அருகே இருந்த மாமரத்தின் தளிர் இலைகளை பறிப்பதற்கு கையை உயர்த்தினாள். எட்டவில்லை. ராஜா அவளை மீண்டும் அவளோடு பார்த்து, இதோ தருகிறேனடா ராஜா என்று மீண்டும் கூறிவிட்டு இன்பவள்ளி தளிரை பறிக்க தரையிலிருந்து சற்று எழும்பி குதித்தாள். தளிர்கள் அவ்வளவு எளிதில் தளிர்மேனி ஆளின் கரங்களில் சிக்கவில்லை. அருகே இருந்த ராஜா அவளோடு அவளை பார்த்தது. அவள் திரும்பி அருண்மொழியை பார்த்தாள். அவள் பார்வையிலே மானின் பார்வையை விட இரக்கம் அதிகமாக ததும்பி நின்றது. அருண்மொழியின் முகத்தில் களிப்பால் தனி ஒளி எழுந்தது. பாவம் ராஜா என்று கூறிய இன்பவள்ளியின் முகத்தில் வேண்டுகோளும் கெஞ்சலும் நிறைந்திருந்தன. அருண்மொழி உடனே தன் கரமுயர்த்தி மாந்தளிர்கள் சில பறித்து மான்குட்டியிடம் நீட்டினார். அது இன்பவள்ளியை ஒருமுறை பார்த்தது. பிறகு அருண்மொழியை நிமிர்ந்து நோக்கியது. பாவம் ராஜா, இளவரசர் கரங்களால் தளிர் ஓட்ட கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நீ என்றாள் இன்பவள்ளி. அவள் உதடுகளில் குறுநகை குமிழிட்டது. ராஜா, நீ பெரும் பாக்கியசாலி. உனக்கு இளவரசரின் ஆதரவு முதல் சந்திப்பிலேயே கிடைத்து விட்டது. நீ அவரை நழுவ விட்டு விடாதே என்றாள் இன்பவள்ளி. குனிந்து தரையில் உட்கார்ந்து மான் தளிரை சுவைத்து தின்பதை பார்த்து அதன் கழுத்தை தடவி விட்டுவார் அருண்மொழி அதற்கு ஏதோ விடை கூற முனைந்தார். ஆனால் இன்பவள்ளியின் விழிகளையே சற்று நேரம் பார்த்திருந்து விட்டு பெருமூச்சு விட்டார். பிறகு, இன்பவள்ளி என்று மெல்ல அழைத்தார். இன்பவள்ளி மீண்டும் மானின் அழகிய கழுத்தை தடவியவாறு, ராஜா, இன்று நீ விழித்தெழுந்தவுடன் முதலில் யார் முகத்தை சந்தித்தாய்? உனக்கு பேரரசரின் நட்பு கிடைத்து விட்டதரா? சாதாரண இளவரசர் என்று மட்டும் நினைத்துக் கொள்ளாதே. நீ நிற்கிறாயே, ஓடுகிறாயே, குதித்து கும்மாளமிடுகின்றாயே. இந்த நாட்டின் பேரரசராக அவர் ஆகப் போகிறார். ராஜாதி ராஜனின் நட்பு உனக்கு கிடைத்ததால் என்னை மறந்து விடுவாயா ராஜா என்று இன்பவள்ளி கேட்டாள். ராஜா, ராஜாதி ராஜா, அருண்மொழி தனக்குள் ஒருமுறை சொல்லி பார்த்து கொண்டார். ஆஹா, இன்பவள்ளியின் குரலில் தேன் அருவி இருக்கிறதா? அந்த அருவியிலேயே குளித்துவிட்டு அவள் சொற்கள் வருகின்றனவா? வீணையின் மெல்லிய நரம்புகளை நெஞ்சம் கொண்டிருக்கிறதா? அந்த நரம்புகளிலே மோதி அவள் சொற்கள் ஒலித்து எழுகின்றனவா? ராஜா, ராஜா என்று அவள் கூறும் போது தன்னை தான் அழைப்பது போன்ற உணர்ச்சி அருண்மொழிக்கு எழுந்தது. ஆனால் அவள் ஏன் அந்த மான்குட்டியிடம் பேசினாள்? தன்னிடம் நேருக்கு நேர் பேச அவள் ஏதும் முற்படவில்லையே. முல்லைத்தீவிலே நேரம் போவது தெரியாமல் பேசிக் கொண்டிருந்த அவள் இப்போது மறைமுகமாக பேசுவது ஏன்? நான் இந்த நாட்டிற்கு அரசராக போகிறேன் என்ற செய்தி இன்பவள்ளிக்கு எப்படி தெரிந்தது? தெரிந்தும் என்னை அறிந்தும் இன்பவள்ளி இதுவரை என்னை சந்திக்காமல் இருந்து விட்டாளா? அருண்மொழி பேச தயங்குவது இன்பவள்ளிக்கு என்ன உற்சாகத்தை ஊட்டியது. தன் மனத்தில் புதைந்திருப்பதை மானிடம் கூறுவது போல் கூறினாள். ராஜா, நீ பாக்கியசாலி. உன் எதிரே பெரும் மன்னரே நிற்கின்றார். உனக்கு தெரியாது ராஜா, எனக்கு கிடைக்காத பெரும்பேறு உனக்கு கிடைத்து விட்டது. இன்பவள்ளி மானை இழுத்து அணைத்துக் கொண்டாள். அருண்மொழிக்கு சற்று வருத்தமாக கூட இருந்தது. இன்பவள்ளி வேதனையால் அவ்வாறு பேசுகின்றாளா, வேடிக்கையாக பேசுகிறாளா என்றும் கூட அவருக்கு புரியாமல் இருந்தது. இன்பவள்ளி, அந்த மானுக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கூட கிடைக்கவில்லை என்றார். இன்பவள்ளி அவரை தனது அகன்ற விழிகளால் ஏறிட்டு நோக்கினாள். ஆம் இன்பவள்ளி, உன் ராஜாவுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்கவில்லை. உன்னை தேடி தேடி வந்த எனக்கு உன் வாய் திறந்து வா என்று ஒரு சொல் கிடைக்க கூடாதா? உன் சுகம் அறிய ஓடி வந்த எனக்கு நலமாக இருக்கிறேன் என்ற ஒரு சொல்லை சொல்லக்கூடாதா? இன்பவள்ளி, சொல் இன்பவள்ளி, என் மீது உனக்குள்ள கோபத்தை சொல். உனக்கு நான் இழைத்த தீங்கு யாது இன்பவள்ளி? இப்படி ஏன் வாய்மூடி மௌனியாயிருந்து என் இதயம் பிளக்கும் வார்த்தைகளை சொல்கின்றாய்? அருண்மொழியின் குரலில் வேதனையும் பரிவும் பாசமும் கலந்து நின்றன. இன்பவள்ளி பெருமூச்சு விட்டாள். மெல்ல எழுந்து நின்றாள். அரசே, தாங்கள் இதயம் நோக ஏதாவது சொல்லியிருந்தால் என்னை பொறுத்தருளுங்கள். அரசே, நான் பேதை, அனாதை.
தங்களை சந்திக்க வேண்டும் என மாவழியில் கடல் கடந்து ஓடோடி வந்தவள். திக்கு தெரியாத நாட்டில் ரத்தின வியாபாரியாக என் முன் காட்சியளித்து தங்களை சந்தித்து விடலாம் என மாவழியில் தன்னம் தனியாய் வந்தவள். தங்களை சந்தித்தேன், ஆனால் தொலைவில் இருந்துதான். என் ரத்தின வியாபாரி சோழ நாட்டு இளவரசர் என்பதை தெரிந்து கொண்டேன். பலமுறை தங்கள் அருகே வர முயன்றேன், இயலவில்லை. பேரரசரோடு இளையவள் பேசுவது சரியென்று என்ன முறையில் ஒதுங்கினேன். தாங்கள் வந்துவிட்டீர்கள். நேருக்கு நேர் தெய்வம் போல் நிற்கின்றீர்கள். தவம் செய்து வேண்டிய தெய்வம் நேரே வந்து நின்றால் என்ன வரம் கேட்பது? நான் என்ன பேசுவேன் அரசே? பேச முடியாமல் தத்தளிக்கும் நான் தங்கள் இதயத்தை எப்படி நோக செய்ய முடியும் அரசே?
இன்பவள்ளி விம்மியவாறு குனிந்து அருண்மொழியின் பாதங்களை தொட்டாள். அவள் கண்களில் இருந்து விழுந்த முத்து போன்ற விழிநீர் அருண்மொழியின் பாதங்களை நனைத்தது. அருண்மொழி திடுக்கிட்டார். பரபரப்போடு குனிந்து இன்பவள்ளியை தூக்கி நிறுத்தி, இன்பவள்ளி, என்ன காரியம் செய்தாய் இன்பவள்ளி? வேதனைப்படுவதற்காகவே பிறந்தவள் போல் விம்முகிறாயே என்று கூறுவதற்குள், சற்று முன்னர் அருண்மொழி அவள் கரங்களை தொட்டவுடன் அதை மெல்ல விலக்கிவிட்டவள் இப்போது அவர் தூக்கி நிறுத்தியவுடன் தலை குனிந்து துவண்டு நின்றாள். இன்பவள்ளி, உன்னை தொடர்ந்து வந்த துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டன. இன்பவள்ளி, முல்லைத்தீவிற்கு மீண்டும் நான் திரும்பி வந்து பார்த்தபோது பாலடைந்த அசோகவனம் போன்ற அந்த சௌந்தரிய தீவு காட்சியளித்ததைக் கண்டேன். உன்னை தேடி தீவு முழுவதிலும் அலைந்தேன். கடற்கொள்ளையரின் வெறியாட்டத்தால் அந்த தீவி பாழ்பட்டிருக்க வேதனையோடு உன்னை எங்கு போய் தேடுவது என்று துயர நெஞ்சோடு புறப்பட்டேன். உன்னை கண்டுபிடிக்காமல் நாடு திரும்பக்கூடாது என்ற உள் உணர்வு உறுத்தினாலும் கட்டுண்ட பந்தத்தால் அப்படி செய்ய இயலாது போய்விட்டது. ஆம், இளவரசர் என்ற அந்தஸ்து குறுக்கிடத்தான் செய்யும். அந்தஸ்து குறுக்கிட்டது. அதை உதறிவிடத்தான் முயன்றேன். ஆனால் உன்னை மறக்க முடியாது. தவித்துக் கொண்டுதான் வாழ்கின்றேன். உங்கள் தவிப்பு நான் அறிவேன். தாங்கள் அரச குடும்பத்தில் பிறந்தவர் என்பது எனக்கு முல்லைத்தீவிலேயே தெரியாமல் போய்விட்டது. தெரிந்திருந்தால் என்னை சந்தித்திருக்க மாட்டாயா? நடந்ததை பற்றி இப்போது என்னால் ஏதும் நினைக்க முடியவில்லை அரசே. அரசே, அரசே, அரசே என்று அழைக்காமல் உன்னால் பேச முடியாதா? உன் வரையில் நான் இன்றும் சாதாரண ரத்ன வியாபாரிதான். உன் வரையில் என் பட்டம் அதிகாரம் எல்லாவற்றையும் தொலைவில் எடுத்துத்தான் வைத்து விடுவேன்.
வேண்டாம், வேண்டாம், அதற்காகத்தான் ஒதுங்கி வாழ முயன்றி. என் உள் எண்ணம் ஆண்டவனுக்கு எப்படியோ தெரிந்த போதிலும் சில முரடர்கள் வடிவில் வந்து என்னை இந்த இடத்திலே அமர்த்த முடிவு செய்தார் போலும்.
ஏன் இப்படி பேசுகிறாய் என்பவள்ளி? அந்த முரடர்கள் சதிக்காரர்கள் உன்னை அபகரித்து தூக்கி சென்று விட்டனர் என்ற செய்தி செவியில் வீழ்ந்ததும் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் தேட புறப்பட்டு விட்டேன் என்பவள்ளி. தஞ்சையில் அவசரமாக ஆக வேண்டியவை பல இருந்தும் நான் உன்னை கண்டுபிடிக்க ஓடி வந்தேன்.
அரசு, என்னை தேடுவதற்காக தாங்களே புறப்பட்டிருக்க வேண்டுமா? பராக்கிரமிக்க படை வீரர்கள் யாரையாவது அனுப்பியிருக்கலாமே. அது இருக்கட்டும் அரசு. என்னோடு சிவிகையில் வந்த பஞ்சவன் மாதவிக்கு ஒன்றும் நேரவில்லையே. அந்த பாதகர்கள் தேவிக்கு ஊறு ஏதும் செய்துவிடவில்லையே. நான் எளியவள், சாதாரண பிரஜை. மாதேவி இந்த நாட்டு அரசியாக போகின்றவள். அவர்களுக்கு ஒன்றும் நேர்ந்துவிடக் கூடாது.
இன்பவள்ளி இப்படி கூறியவுடன் அருண்மொழி பெரிதும் திகைத்தார், திடுக்கிட்டார். பஞ்சவன் மாதேவியை இன்பவள்ளி நன்றாய் அறிவாளா? இவ்வளவும் அறிந்து கொள்ளும் வரை இன்பவள்ளி இந்த நாட்டில் இருந்திருக்கின்றாள்? நமக்கு தெரியவில்லை. அரச குடும்பத்தை சேர்ந்தவர் எனின் ஏதும் தெரியாமல் இருந்துவிட வேண்டுமா?
ஏன் இப்படி சிந்தனையில் மூழ்கிவிட்டீர்கள்? மாதேவிக்கு என்ன நேர்ந்தது சொல்லுங்கள்.
இன்பவள்ளி பரபரப்போடு கேட்டாள். பஞ்சவன் மாதேவிக்கு ஒன்றும் நேரவில்லை. இன்பவள்ளி, பஞ்சவன் மாதேவியை நீ அறிவாயா?
பழுவேட்டரையர் மகள் பஞ்சவன் மாதேவியை அறிவேன். தங்கள் கரம் பிடித்த குடும்பாளூர் இளவரசி வானதி தேவியை அறிவேன். சோழ நாட்டில் நடந்தவை நடப்பவை அனைத்தும் அறிவேன். ஆனால் உங்கள் உள்ளத்தை மட்டுமினால் அறிந்து கொள்ள முடியவில்லை.
இன்பவள்ளியின் குரல் தழுதழுத்தது. அருண்மொழியால் ஒரு கணம் ஏதும் பேச முடியவில்லை. பிறகு, இன்பவள்ளி, என் உள்ளம் அப்படி என்ன திரையிடப்பட்டிருக்கிறதா? நான் சொல்லியது ஒன்று செய்தது ஒன்று என்று உன்னை ஏமாற்றிவிட்டேனா? முல்லைத்தீவில் ரத்தின வியாபாரியாக வந்தேன். அப்போது என்னை பற்றி ஏன் சொல்லிக் கொள்ளவில்லை என்கின்றாய்? நான் மாறுவிடத்தில் அப்போது அலைந்தேன். திரும்பி வரும்போது உன்னிடம் உண்மையை கூறிவிட எண்ணினேன். ஆனால் காலதேவனின் சதி எப்படியோ மாறிவிட்டது. போனது போகட்டும். என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே நிலையில் தான் இருக்கின்றேன். உன்னை கண்டுபிடித்து உடனே தஞ்சைக்கு அழைத்து போக வேண்டும் என்ற துடிப்புடன் வந்தேன். உன்னை சந்தித்து விட்டேன். புறப்படு, உடனே புறப்படு. இன்பவள்ளி மெல்ல நகைத்தாள்.
அரசி, நாம் இங்கே மரநிழலிலே அமர்ந்து பேசுவதா? சோழ நாட்டு இளவரசருக்கு நான் காட்டும் மரியாதை இதுதானா? வாருங்கள், குடிலுக்கு வாருங்கள். அங்கே பெரியவர் ஒருவர் இருக்கின்றார். அங்கே நீங்கள் கொடுத்து ரத்தினக்கள் இருக்கிறது. அதை உங்களிடம் திருப்பி தந்துவிட வேண்டாமா? வாருங்கள், வாருங்கள்
என்று அழைத்தாள். தானும் வழிகாட்டி கொண்டு முன் சென்றாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.